இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஆசரிப்பு கூடாரம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாம் அநேக பிரசங்களை கேட்டிருப்போம். ஆசரிப்பு கூடாரத்திலே மூன்று பகுதிகள் இருக்கிறது. அதில் முதல் பகுதி பிரகாரம், இரண்டாவது பகுதி பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த காரியத்தை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான வியாக்கியானங்களை சொல்வார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்கிறதை நாம் இன்று சிந்திப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11 அதிகாரம் 1-2 வார்த்தையில வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11 அதிகாரம் 1-2. போதும். இங்கு நாம் பார்க்கிறோம் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ இங்க பிரகாரத்தை அளக்காம விட்டுருன்னு சொல்றாரு. அளக்கிறது எப்படி அளக்கலாம்? இங்க ஒரு கைகோளுக்கு ஒப்பான ஒரு கோளை தேவன் கட்டளை இடுகிறார், அளவு கோல், அதை போட்டு அளந்து பார் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது எந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களிலே வளர்ந்திருக்கிறார்கள் அல்லது எந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களிலே நற்கிரியை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அளந்து பார்க்கணும். அளந்து பார்க்கறதுக்கு என்னென்னா அவங்கவுங்க கையை வச்சு தான் அளக்கணும். அடுத்தவங்க கை கொஞ்சம் நீளமாக இருக்கும், நம்ம கை கொஞ்சம் குழந்தைக்கு சின்னதாக இருக்கும். அப்போ அவங்கவுங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்கவுங்களுடைய கையை வச்சு தான் அளந்து பார்க்கணும். அப்போ இது எப்படி அந்த என்னவா பொருளாக இருக்கும்? அவங்க கையை வச்சு அளக்கிறதுனா என்னவா இருக்கும்? நற்கிரியைகள். அப்படின்னா அவரவர்கள் எந்தெந்த அளவுக்கு ஜெயம் கொள்ளுகிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். என் சின்ன பிள்ளைங்கன்னா பொய் சொல்கிறதுலேருந்து எவ்வளோ விலகி இருக்கிறோம், திருடுறதுலேருந்து எவ்வளோ விலகி இருக்கிறோம், பெரியவங்கனா ஏமாத்துறதுலேருந்து எப்படி விலகி இருக்கிறோம், அல்லது வஞ்சிக்கிறதுலேருந்து எப்படி விலகி இருக்கிறோம். இப்படியாக ஒவ்வொருத்தரும் அவரவருடைய ஆவிக்குரிய நிலைமையை வச்சு நாம் அளந்து பார்த்தா எதை அளக்க சொல்லியிருக்கார்னா ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அளந்துப்பார், பிரகாரத்தை அளக்க வேண்டான்ட்டு. அப்போ பிரகாரம் வந்து புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த மூணு இடத்துல அப்படின்னா பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ இதைய மூணையும் அளந்து பார்க்கும்போது பிரகாரத்தை அளக்க வேண்டான்ட்டு. அப்போ பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் அளந்து பார்த்தா அதில் எத்தனை பேர் இருப்பாங்க? அளந்து எண்ணிக்கை எண்ணி எண்ணி பார்த்தோம்னா கடைசியாக வேத வசனத்தில் நாம் பார்க்குறோம். வெளிப்புறத்தில் 6 அதிகாரம் 6 வசனம் வாசிப்போம். இல்லை 6 அதிகாரம் சாரி வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 9-11 வரை வாசிப்போம். போதும் நீங்கள் அளந்து பார்க்கும்போது ஒரு எண்ணிக்கை வந்து இங்கே காணப்படுது. இங்கே பலிபீடம் வந்தாச்சு, பலிபீடத்துக்கு பக்கத்தில் ஆலயம், அளந்து பார் அப்படின்னு சொல்லி பார்க்க அங்கே நம்ம வசனத்தில் பார்க்குறோம். இங்கே அளந்து பார்த்தாச்சுன்னா இங்கே வந்து ஒரு ஒரு நம்பர் வந்து இப்போ வாசித்த வசனத்துக்குள்ள ஒரு ஒரு நம்பர் இருக்குது. எந்த நம்பராக இருக்கும்? ஞானார்த்தம் அது நிறைவாகும்னா எந்த அளவுக்கு நிறைவாகணும்? 144,000 பேர் எண்ணிக்கை நிறைவாகிற வரைக்கும் அங்கே பலிபீடத்தில் வந்து காத்திருக்கணும். சரி, பிரகாரத்தை அளக்க வேண்டான்ட்டார். ஆனால் பிரகாரத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிறவர்களும் எங்கே பரலோகத்துக்கு வருவாங்களோ வரமாட்டாங்களா? வருவாங்க. சோத்திரம். வெளிப்படுத்தல் 7:9 9-17 வரை வாசிப்போம். சிலவங்க ஒரு வசனம் வாசிப்பாங்க, சிலவங்க ரெண்டு வசனம் வாசிப்பாங்க. இப்போ என்னை மாதிரி ஆளுகள்லாம் ஒரு 5-10 வாசித்தா தான் அது வந்து நம்மளுக்கு நல்லா புரியும். இங்கே நம்ம பலிபீடத்தில் அளந்து பார்க்கும்போது அங்கே வந்து எல்லாத்துக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அப்போ சகோதரருடைய எண்ணிக்கை நிறைவாகும் வரைக்கும் அங்கே காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. நீ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆண்ட இப்போ வாசித்த பகுதியில் எல்லாத்துக்கும் வெள்ளை அங்கி கொடுன்ட்டார். அப்போ ஒருத்தன் கேட்குறான், இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள், எத்தனை பேர் இப்போ வாசித்ததில் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இல்லை இல்லை 9 வாசிப்போம். பாருங்க, திரளான ஜனங்கள், எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் எங்கிருந்து வந்திருக்காங்கன்னா ஜாதிகளுக்குள்ளேருந்து வந்திருக்காங்க. இப்போ நான் முதல்ல வாசித்தோம் பிரகாரம் ஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது, அதை அளக்காதன்ட்டு. பிரகாரத்தில் நிற்கிறவங்க கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க, எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள். பூமியிலையும் பிரகாரத்தில் நிறைய பேர் நிற்கிறாங்க, பரலோகத்துலேயும் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆனால் பரலோகத்தில் நிற்கிறவங்க எல்லாருமே இரத்த சாட்சியாக மறித்து தேவனுடைய சமூகத்துக்கு வந்து சேர்ந்தவர்கள். அப்படின்னா உபத்திரவ காலத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக சின்ன உதவி செஞ்சாலும் சரி, அல்லது பெரிய உதவி செஞ்சாலும் சரி, அல்லது தேவனுடைய வார்த்தைக்காக மறித்தாலும் சரி, ஒன்றுமே பைபிள்லேருந்து எதுவுமே தெரியாட்டியும் பரவாயில்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்காக மரணத்தை சந்தித்தாலும் சரி, அல்லது தேவனுடைய வார்த்தைக்காக மரணத்தை சந்தித்தாலும் சரி, அவர்கள் புறஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த இஸ்ரவேல் ஜனத்தில் யாராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்டவர்கள் திரளான ஜனங்கள் பரலோகத்தில் வந்து சேர்றாங்க. இவர்களால் தேவனுடைய ஆலயம் நிறைந்திருக்கிறது. அப்போ அளந்து பார், கைகோளுக்குப்பான அளவுகோல். அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய வஸ்திரத்தினால் இரத்த தங்களுடைய வஸ்திரத்தை தோய்த்தவர்கள், ஆட்டுக்குட்டியானுடைய வஸ்திரத்தினால் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் தங்களுடைய வஸ்திரத்தை தோய்த்தவர்கள் அப்படின்னா இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறாங்க. அப்போ 144,000 பேர் ஊழியம் செஞ்சதற்கு வேண்டி இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார்கள். இந்த பிரகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் ஊழியம் செய்யலை, ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதவி செய்தவர்கள். இது பைபிளில் இருக்கிற கடைசியில் இருக்கிற கணக்கு, இது பரலோகத்திலிருந்து கடைசியில் வர்ற கணக்கு. ஆனால் இப்போ இதே மாதிரி இன்றைக்கு பூமியில் ஆலயம் இருக்கிறது, பிரகாரம் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு பூமிக்கு வந்து பார்ப்போம். இப்போ பரலோகத்தில் இருக்கிற கணக்குன்னு இப்போ நாம் பார்த்தோம். பூமியில் வந்து பிரகாரங்கிறது என்னவாக இருக்கும், பிரகாரங்கிறது திரளான ஜனங்கள் கூடியிருக்கிற இடம், பிரகாரம்னு என்ன வச்சுக்கலாம், இப்போ ஒரு பீச்சில் மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கலாமே, பிரகாரம் எதுவாக இருக்கும், எல்லாம் விசுவாசிகள், விசுவாசி எல்லாருமே பிரகாரத்தில் உட்காந்துருக்காங்க. திரள் திரளான ஜனங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க. அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பான், சரி ஒரு வசனத்தை வாசிச்சிருவோம், அப்போ கண்டுபிடிச்சிடலாம் என்னன்னு. எபிரேயர் 9:1-5 வரை வாசிப்போம்.
நன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைகளும் பூமிக்குரிய பல பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முன்னிற பாகத்தை சுற்றுவதற்கும் மேஜையும் உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தள்ளிருக்கப்போடும் உடன்படிக்கை கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே
நிறைய ஜனங்க நிக்கிறாங்க பரிசுத்த ஸ்தலத்துல. யார் நிப்பான் பரிசுத்த ஸ்தலத்துல? குத்துவிளக்கு இருக்குது, அதுக்கப்புறம் தேவ சமூகத்து அப்பம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் யார் செயல்படுத்துவா? குத்து விளக்கில் யார் எண்ணெய் ஊற்றுறது, விளக்கெரிய வைக்கிறது, ஆசாரியா? அப்புறம் மேஜையில் அப்பத்தை யார் வைக்கிறது, தேவ சமூகத்து அப்பத்தை யார் வைக்கிறது, ஆசாரியா? அப்போது விசுவாசி எல்லாருமே பிரகாரத்தில் இருக்காங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் இருந்து என்ன பண்ணுறான், தினந்தோறும் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றணும், அப்புறம் ஓய்வு நாள் தோறும் அந்த மேசையில் 12 அப்பத்தை அடிக்க வைக்கணும். அப்போ பிரகாரத்தில் இருக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரக்கூடாது. அதே மாதிரி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம். அப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் இன்னைக்கு விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் ஆசாரியன் மட்டும் இருந்து விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி தேவ சமூகத்தை அப்பத்தை வச்சிட்ருக்கலாம். அப்போ இன்றைக்கு ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறாங்க, இன்றைக்கி விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுறாங்களா அல்லது தேவ சமூகத்தை அப்பத்தை ஓய்வு நாள் தோறும் அடிக்க வைக்கிறாங்களா? நம்ம விசுவாசியில் மட்டும் நம்ம சொல்லிடுவோம், விசுவாசி எல்லாரும் இங்கே வரக்கூடாது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரக்கூடாது, ஊழியக்காரனை கேள்வி கேட்கக்கூடாது, அப்புறம் ஊழியம் செய்கிறதுக்கு சாதாரண மனுஷன் வரக்கூடாது, ஆரோனை போல் அழைக்கப்பட்டவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊழியக்காரங்க சொல்லி விசுவாசிங்களை கட்டுப்படுத்தி வச்சுருவாங்க. ஆனா ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு செஞ்சாங்களான்னு பார்த்தா கிடையாது. விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறதுனாவே என்னன்னே தெரியாது, என்னமா இருக்கும் அது என்னன்னு தெரியாது, அதனால இருட்டா இருக்கு. ஆமாம், தேவ ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பின் செய்தியை அறிவிக்கிறது. அப்படின்னா இருளடைஞ்சிருக்கிற இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை மூலம் வெளிச்சத்தை கொண்டு வருவது. அப்போ விளக்குக்கு என்ன ஊத்துறேன்னா அந்த தேவனுடைய ஆலயம் அல்லது பரிசுத்த ஸ்தலங்கிறது இருட்டாவே இருக்கும்.
நீதிமான் என்னை தயவாய் கூட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் தவம் வந்தேன்.
ஆமாம், இதை வந்து தினந்தோறும் ஊழியக்காரனும் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும், ஜனங்களுக்கும் தங்களுடைய தவறை உணர்த்தி சீர்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் ஓய்வு நாள் தோறும் புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு அடிச்சு வைக்கணும். ஆனால் இன்னைக்கு புளிப்பில்லாத அப்பத்தை ஆசாரியர்கள் சுட்டு வைக்கிறாங்களா? இல்லை, எல்லாம் புளிச்ச மாவு தான். ஆமாம், புளிப்புள்ள உபதேசத்தை வச்சு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு புளிச்சாப்பம் தான் வருது. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த வசனம் புரியுமா என்னமோ எனக்கு தெரியல, அமைதியாக இருந்து சத்தம் போடாமல் இருந்து கேட்கணும். இது தூக்கம் வர பிரசங்கம், இது கொஞ்சம் தூக்கம் வர பிரசங்கம். ஆ, பெரியவங்களுக்கே தூக்கம் வருது. ஆமாம், அதனால் கவனமாக இருந்து கேட்கணும்லன்னு தூங்கிடுவாங்க எல்லாருமே. அதனால தான் முதல்ல விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுறது. அறியாமையில் செஞ்ச தவறை சுட்டி காட்டினாதான் கொஞ்சம் முழிப்பு வரும். சோத்திரம். இன்னைக்கு ஓய்வு நாள் தோறும் ஆசாரியன் புளிப்புள்ள அப்பத்தை பிரசங்கம் பண்ணுறான். ஜனங்க எப்படி பசியாக வந்திருப்பாங்க, ஏதாவது ஆவிக்குரிய காரியம் நம்மளுக்கு கிடைக்குமா, புதிய ஆகாரம் ஏதாவது கிடைக்குமா, நம்முடைய விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தா ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால் பண்ண பிரசங்கத்தை பேசியிருக்காரு, நான் எழுதி வச்சுருக்கிறேன், அதே பிரசங்கத்தை தான் பேசியிருக்காரு அப்படின்னு நோட் எடுத்து காமிப்பாங்க. அப்போ எப்பவுமே புதிய வார்த்தைகளை பேச வேண்டும். எப்படி புதிய வார்த்தைகளை, புளிப்பில்லாத அப்பத்தை எப்படி சுடலாம்? இவன் மாவு எடுத்து சுடணுமாம், புளிப்பில்லாத அப்பத்தை இவன் மாவு எடுத்து சுட்டு கொண்டு வந்து வைக்கணும். எப்படி புளிப்பில்லாத அப்பத்தை சுடுறது? அதான், எப்படி சுடுறது? சுடணுமில்ல, புதுசு புதுசாக தேவனுடைய வார்த்தைகளை பேசுறதுக்கு எப்படி என்ன பண்ணால் புதுசு புதுசாக பேசலாம்? அப்படி
இல்லை,
அதான் எப்படி எப்படி கொண்டு வர்றது? இப்போ நான் வந்து வாரம் வாரம் பா இங்கே ஆண்டவர் இருக்கிறது 8 வருஷமாக ஒளி செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 4 பிரசங்கம் தெரிஞ்சதுன்னா அந்த 4 பிரசங்கத்தை வச்சு ஒவ்வொரு ஊரும் போய் 4 மீட்டிங் போட்டு இப்படியே சுற்றிட்டு தான் இருப்பேன் நான். ஆனால் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளை பேசுறதுக்கு தேவனுடைய ஊழியக்காரன் சொல்கிறவன் ஒரு சில காரியங்களை செய்யணும். சரி, புளிப்பில்லாத அப்பம்னா என்ன? புளிப்பில்லாத அப்பம் புளிச்ச மாவுள்ள அப்பம் அப்படின்னா என்ன? பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்படின்னா புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ புளித்த மாவுன்னு சொன்னால் பரிசேயர் சதுசேயருடைய உபதேசங்கள். அப்போ புளிப்பில்லாத மாவு அப்படின்னா என்னவா இருக்கும்? கரெக்டான வார்த்தை இன்னும் வரல, ஏன்னா இந்த வார்த்தையை நான் நிறைய டைம்
சொல்லியிருக்கேன்.
இல்லை, அது இல்லை. நித்திய ஜீவ வார்த்தைகள் என்னைக்குமே பிடிக்காது. நித்திய ஜீவ வார்த்தைகள் என்னைக்கும் பழசாகாது. அதனால தான் ஆண்டவர் நித்திய ஜீவ வார்த்தைகள்னு போட்டிருக்கார். நித்திய ஜீவ வார்த்தைக்கு யாராவது காலத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. என்னென்னைக்கும் இருக்கிறது, அதனால பழசாக போகாது. அப்போது பிரசங்கம் பண்ணும்போது நித்திய ஜீவ வார்த்தைகள், அது இயேசு கிறிஸ்தனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், பழைய பாட்டிலையும் நிறைய இடத்துல இருக்குது. பிரமாணங்கள் என்றைக்கும் மாறாது. பிரமாணங்கள், சட்டங்கள், சாட்சிகள், வேத வசனங்கள் என்றைக்கும் மாறாது. அது புளிப்பில்லாத மாவு. அப்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து பிரசங்கம் பண்ணணும். இப்போ சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் இதெல்லாம் என்ன ஆகும்? கொஞ்ச நாளில் அற்புத அடையாளமும் கொஞ்ச நாள் எல்லாம் காணாமல் போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அல்லது கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அல்லது நித்திய ஜீவ வார்த்தைகள் என்றைக்கும் பழசாக போகாது, என்றைக்கும் அது புதுசாகவே இருக்கும். அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க இப்படி பேசுனாங்கன்னா, இந்நேரம் உலகத்தில் ரட்சிப்பு எல்லாருக்கும் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கும், இப்போ இந்த காரியம் செய்யாதனால ஜனங்கள் வந்துட்டு வந்துட்டு திரும்பி போயிடுறாங்க. அப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ஆசாரியன் வந்து எப்படி மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும்? இங்கே பரிசுத்த ஸ்தலத்திலேயே இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரன் தடுமாறிட்டு இருக்கிறான். இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு லேவியனும் போகலாம், பிரகாரத்தில் இருக்கிற சாதாரண மனுஷர்களும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை நம்மளுக்கு உண்டாக்கியிருக்காரு. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பிரகாரத்தில் நிற்கிற ஜனங்கள் பசியாக இருக்கிற சமயத்தில், அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் பசியாக இருக்கிற சமயத்தில் அவர்கள் தேவனுடைய அப்பத்தை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அப்போ பிரகாரத்தில் இருக்கிறவங்க தேவனுடைய அப்பத்தை சாப்பிட்றதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் தாவீதும் தாவீதோடு கூட இருந்த ஜனங்களும் பசியாக இருந்த பொழுது, அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் பசியாக இருந்த பொழுது தேவனுடைய ஆலயத்திலே வந்து தேவ சமூகத்து அப்பங்களை வாங்கி சாப்பிட்டார்கள். அதே மாதிரி இன்றைக்கு பிரகாரத்தில் திரளான ஜனங்கள் இருக்காங்க, விசுவாசிகள் இருக்காங்க. இதில் யாருக்காவது ஆவிக்குரிய நிலைமையில் பசிதாகம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் தேவனுடைய அப்பத்தை சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் அதை எடுத்து கொடுக்கலாம். அதுபோல் பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து அப்பத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் இவர்கள் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் போகலாம். மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆனால் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறவங்க கவனமாக இருக்கணும். அங்கே போயாச்சுன்னா, தவறு செஞ்சாச்சுன்னா உடனே தண்டனை அல்லது நியாய தீர்ப்பு. ஆமாம், இயேசு கிறிஸ்து வந்தப்போ மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு உண்டான திரைச்சீலை ரெண்டாக கிழிக்கப்பட்டது. அப்போ இப்படி ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு வழி உண்டாக்குனார். இப்படி உண்டாக்கும்போது அங்கே மறைமுகமாக வேற ஒரு வேலையும் நடந்திருக்குது. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு ஒரு ஆள் காவலை காட்டிருப்பான். யார் அது? என்னை கேட்காம மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாரும் போகக்கூடாது, நான் தான் போவேன்னு ஒரு ஆள் காவலருக்கு உட்காந்துருப்பான். யார் அது அந்த காவலாளி? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் ஒரு திரைச்சீலை இருக்குது. அப்போ அந்த திரைச்சீலைக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு ஆள் சொல்லுவார். யார் அந்த ஆள்? ஆசாரியன். அது காவல் காத்துட்ருக்கிறான், நான் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன், மற்றவங்க போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலான்னு சொல்லி அந்த திரைச்சீலையை கிழித்து எல்லாத்துக்கும் வழி உண்டாக்கும் போது சாதாரண ஜனங்களும் போகலாம், ஆசாரியனும் போகலாம். அந்த சமயத்தில் அந்த காவலுக்கு உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா ஆசாரியன், அவனுக்கு என்னாச்சு? என்ன 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 சம்பவிச்சுது அவங்களுக்கு? அப்படி அங்கே வேலையெல்லாம் போச்சு. கரெக்ட், இந்த காவலை நீ காக்க வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ போகலாம். பிரகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வரலாம், பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செஞ்சுட்டு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் போகலாம். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. பண்ணி கொடுத்து 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு பிரகாரத்தில் உட்காந்துருக்கிறோம், பிரகாரத்திலேயே இருக்கிறான். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறான், பரிசுத்த ஸ்தலத்திலேயே இருக்கிறான். மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு ஆளே இல்லை. விடமாட்டேங்கிற ஆண்டவர் தான் அனுப்பிட்டாரா? இன்றைக்கி இருக்கிறவங்க விடமாட்டேங்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற ஆசாரியர்கள் விடமாட்டேங்கிறாங்க. காரணம் புளிச்சமாக தான் இருக்குது, அது போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. சோத்திரம். என்ன காரணம், என்னவா இருக்கும்? ஆமாம், ஏன்னா இவங்க வந்து இவங்களும் போகிறதில்ல, போகிறவங்களையும் விடுறதில்ல. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து நிதானமாக பேசி ஜனங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை உணர்த்தணும், தேவனுடைய பிரமாணங்களை உணர்த்தணும், தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிக்கணும். அதை விட்டு போட்டு பிரசங்கத்தை காப்பி அடிச்சுட்டு வந்து பரிசேயர் சரிசேயருடைய உபதேசத்தை வச்சு பிரசங்கம் பண்ணும்போது இன்றைக்கு ஜனங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி குறைஞ்சி போச்சு, அதே மாதிரி ஊழியக்காரனுடைய வளர்ச்சியும் குறைஞ்சி போச்சு. அதனால் இன்றைக்கு பரிசுத்த ஸ்தலம் இருட்டில் கிடக்குது. பிரகாரத்தில் வர்ற ஜனங்களும் இந்த பிரகாரத்துக்கு போய் பார்க்கலாமா அந்த பிரகாரத்துக்கு போய் பார்க்கலாமான்ட்டு ஒவ்வொரு சபையாக தேடி 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 போயிட்டுருக்காங்க. ஏசையா 37 30 32 வரை வாசிப்போம். ஏசையா 37
உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்வச்சு மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும்.
போதும். இப்போ நாம் ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதியை பார்த்தோம். அதே மாதிரி இங்கே 3 காலங்களை இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம். இந்த வசனத்தை இங்கிலீஷில் வாசித்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எடுத்தவங்க வாசிப்போம். ஆங்கில வேதாகமத்தில் இதை வாசித்தோம்னா 1 வருஷத்திலே தானாய் விளைந்ததை சாப்பிடுவீர்கள். ஆனால் தமிழ் பைபிளில் தப்பி பயிரானதை சாப்பிடுவேன்ன்றிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் 1 வருஷத்திலே தானாய் விளைகிறதை சாப்பிடுவீர்கள், 2 வருஷத்திலே தப்பி பயிராகிறதை சாப்பிடுவீர்கள், 3 வருஷத்திலே விதைத்து அறுத்து சாப்பிடுவீர்கள். அப்போ பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த 3 இதை கொண்டு வந்து சேர்த்தனம்னா எப்படி இருக்கும்? பிரகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி தேவனுடைய வார்த்தைகளை சாப்பிடுவான்னு சொன்னால் தானாக விளைஞ்சதை சாப்பிடுவான். அப்படின்னா என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு மனசுல என்னென்ன புரியுதோ என்னென்ன தோணுதோ அதைய மட்டும் ஆவிக்குரி ஆகாரமா சாப்பிடுவான். ஆங்கில வேதாந்தத்துல வாசிப்போம். 37:30
And in the 3rd year of sowing and reap and plant vineyards and eat the fruit thereof.
போதும். அப்போ 1 வருஷத்திலே தானாய் விளைந்ததை சாப்பிடுவீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனதிலிருந்து 1000 வருஷத்தில் அல்லது இன்னைக்கு வரைக்கும் அந்த படிப்படியாக கணக்கு போட்டு வைப்போமே, பிரகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தானாக விளைஞ்சதை சாப்பிடுவாங்க. மனசுக்குள்ளே தானாக என்ன புரியுதோ அல்லது பைபிள் படிக்கும்போது தானாக என்ன நம்மளுக்கு விளங்குதோ அதை வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரமாக எடுத்து சாப்பிட்டுக்குவோம். பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஆராதனை செய்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பி பயிரானதை சாப்பிடுவார்கள். எப்படி தப்பி பயிரானதை சாப்பிட்றது அப்படின்னா, சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மாம்பழம் காய்க்குது, மாம்பழம் சீசனு முடிஞ்சதுக்கப்புறம் தப்பு காயின்னு சொல்லுவாங்க, அங்கங்கே மரத்தில் ஒளிஞ்சிட்ருக்கும், அது நல்லா விளைஞ்சிருக்கும். அப்போ அந்த சமயத்தில் நம்ம போய் தேடி தேடி பார்த்தோம்னா அது வந்து கிடைக்கும். அதே மாதிரி 2 வருஷத்திலே தப்பி பயிரானதை சாப்பிடுவீர்கள். எப்படி ஆவிக்குரிய காரியத்துக்கு எப்படி கொண்டு வரலாம்? முதல்ல தானாக விளைஞ்சதுக்கு நான் சொல்லிட்டேன், பைபிள் படிக்கும்போது தானாக விளங்குறது அல்லது மனசுக்குள்ளே தானாக புரியறத வச்சு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. இன்னும் அதுக்கு அடுத்தபடியாக தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அடி பசியாக இருந்து எப்படி தாவீதும் அவனோட கூட இருந்தவர்களும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போய் அந்த அப்பத்தை வாங்கி கேட்டு வாங்கி சாப்பிட்ட மாதிரி பிரகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் இவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. நாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போய் நாம் கொஞ்சம் அப்பத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பி பயிரானதை சாப்பிடுவார்கள். எப்படி தப்பி பயிரானதை சாப்பிடலாம்? நானே சொல்லிடுறேன். அப்படின்னா பிரகாரத்தில் நிற்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரியத்தை கூட நம்ம வந்து விசேஷமான காரியத்தை தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு தெரியாத காரியத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து எல்லாரும் இதை தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, எல்லாரும் இப்படி தான் செய்கிறாங்க. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றவங்களை போல் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி தப்பு காய அல்லது தப்பு விளையிறதை கண்டுபிடிக்கிறதுக்கு தேடி தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்தாதான் எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிருக்குது, இதில் தெரியாமல் மறைஞ்சிருக்கிற பொருள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இதுதான் தப்பி பயிரானதை சாப்பிடுவீர்கள். அப்போ தப்பி பயிரானதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், பசி இருக்கணும். அப்புறம் மாம்பழத்தை மாமரத்தில் ஏறி எங்கே இளமர காயாக இருக்குது அப்படி தேடி தேடி பார்க்கணும். அதனால் அந்த மாதிரி தேடி பார்க்குறவங்க தான் பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவாங்க. இல்லாட்டினா நம்மளுக்கு இதே போகுது, தானாக விளையிறத நிறைய கிடைக்குது. எங்கே போனால் நல்லா டிவி திறந்தால் பிரசங்கம் வருது, பைபிளை திறந்தாச்சுன்னு நம்மளுக்கு தான் புரியுது. அப்புறம் ஏன் போயிட்டு வேறு நல்லதை தேடி சாப்பிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அப்படியே இருந்துக்கலாம். அப்போ ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ச்சி அடையணும்னு விரும்புகிறவங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிகிறத விட வித்தியாசமான காரியங்களை தெரிஞ்சு ஆவிக்குரிய காரியங்களே வளர்ந்திருப்பார்கள். சரி, இப்படியும் வளர்ந்தாச்சு, மற்றவங்களோட எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்தாச்சு. அடுத்தபடி என்னன்னு கேட்டிங்கன்னா மகாபரிசுத்த ஸ்தலம். மகாபரிசுத்த ஸ்தலங்கிறது அங்கே போய் என்ன பண்ணுறது, விதைச்சு அறுத்து சாப்பிட்றது. இப்போ இந்த ரெண்டு தடவையும் நாம் விதைக்கலை, அது தானாக விளைஞ்சிக்குது, தப்பி பயிரானது. ஆனால் மூணாவது வருஷத்தில் நாமளே விதைச்சி நாமளே சாப்பிட்றோம். அப்போ நாமளே விதைக்கணும்னா அந்த விதையை நல்ல விதையாக விதைக்க தெரியணும். அப்போ தப்பி பயிரானது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், இது நல்ல பழம், இது போட்டால் நல்ல ஆரோக்கியமான மரமாக வளரும். அப்போ மூன்றாம் படிங்கிறது மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறது, போய் விதைச்சி அறுத்து சாப்பிட்றது. எப்படி எப்படி விதைக்கலாம், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் எப்படி விதைக்கலாம், நல்ல இருதயத்தில் நல்ல விதைய. ஆனால் இன்னைக்கு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு வச்சுன்னா விதைக்க முடியாத, இன்னைக்கு நல்லா கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆமாம், நல்ல ரகங்கள் பல இது சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தாதான் இது நல்ல ரகம், இது விதைக்கிறதுக்கு வைக்கலாம், இது விதைக்காததுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். இன்னைக்கு பசி நிறையா இருக்குதுன்னு கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆமாம், அதான் வயிற்று. அப்படியாக பலவிதமான ஆவிக்குரிய காரியங்களை வசனங்களை கேட்டு தெரிஞ்சு 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 என்ன காரியத்தை பிரசங்கம் பண்ணுனா அல்லது என்ன காரியங்களை சிந்திச்சு தியானிச்சா நம்மளுக்குள்ள நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் அல்லது நிறைய ஆவிக்குரிய வார்த்தைகள் நம்மளுக்கு வெளிப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த மாதிரி விதையை எடுத்து வசனத்தை எடுத்து இருதயத்தில் விதைக்கணும். விதைக்கும் போது கல் மண் முள் இருக்குதான்னு பார்க்கணும். அப்புறம் நல்லா வேலி அடித்து காக்கணும். அப்புறம் தினந்தோறும் தண்ணி ஊற்றணும். தினந்தோறும் தண்ணி ஊற்றணும்னா தினந்தோறும் சிந்தித்து தியானிக்கணும். முள் இல்லாமல் பார்த்துக்கணும்னா உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்தால் தான் இந்த நல்ல மரம் வளரும். இல்லாட்டினா மரம் வளர்கிற மாதிரி வளரும், அப்புறம் காஞ்சி போயிடும். ஆமாம், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷம் முடிஞ்சு 3000 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கி எந்த அளவுக்கு படி வந்திருக்கிறோம், முதல்ல பிரகாரத்திலே நின்றுட்டுருக்குறோம். எல்லாருமே கேட்டால் ஊழியக்காரனை குத்தம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை, நீ எங்களை சொல்லலை, சாதாரணமாகவே இன்றைக்கி என்ன பிரச்சனை. அப்படி சொன்னால் போதுமா, ஊழியக்காரன பிரச்சனைன்னு சொன்னால் போதுமா? பிரகாரத்தில் இருக்கிறவங்க எப்படி தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவங்க பசியாக இருந்து தேவனுடைய ஆலயத்தில் அப்பத்தை வாங்கி சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி சாப்பிடணும். ஆ, சோத்திரம். அதனால இன்றைக்கு 2000 வருஷம் முடிஞ்சாச்சு, 3000 வருஷம் வந்தாச்சு. இந்த வருஷத்தில் 3000 வருஷத்தில் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். யார் வர்றீங்களோ வரலையோ, தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவித்து தேவ நாட்களை கொண்டு வரப்போகிறார். இங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இங்கே இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, எப்படியோ தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து ஞானமாக பேசக்கூடிய ஆட்களை ஆண்டவர் இந்த 3000 வருஷத்தில் கொண்டு வரப்போகிறார். மத்தேயு 19:12. மத்தேயு 19:12.
தாயின் வயிற்றிலிருந்து அன்னையர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னையர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னையர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன்.
போதும். இங்க 3 வகையான ஆட்களை பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதையும் என்ன பண்ணலாம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதையும் 3 பிரிச்சுக்கலாம். நம்ம 3 பாயிண்ட்ல பிரசங்க கேட்டு இந்த மாதிரி 3 பாயிண்ட் சொன்னாச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு. அன்னகர்கள் என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்ன அர்த்தம்? ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர். வேதத்தின்படி ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு. யோவான் ஸ்நானகனம் மாதிரி ஊழியத்திற்கென்று பிறந்தவர்கள் உண்டு. இன்றைக்கும் அநேக பேர் இன்னைக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. அப்படின்னா மனுஷர்களால் ஊழியத்திற்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள் உண்டு. அப்புறம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். அப்படின்னா இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இது என்ன அர்த்தம்? ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று தன்னைத்தானே சமர்ப்பண ஊழியத்திற்கு வந்தவர்களும் உண்டு. அப்போ பிரகாரத்தில் இருந்து யார் ஊழியம் செய்வான்? இப்போ 3 இடம் இருக்குது. 3 இடத்துல 3 பேரை இப்போ பிறந்திருக்காங்க. இந்த 3 பேர்த்துல யார் யார் எந்தெந்த இடத்துல ஊழியம் செய்வான்? மனுஷனால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் எங்கேருந்து ஊழியம் செய்வான்? பிரகாரத்துலேருந்து ஊழியம் செய்வான். ஏன்னா திரளான ஜனங்களை பார்த்தாச்சுன்னா உடனே நற்செய்தி அறிவிச்சிடணும். பிரகாரம் கிடச்சாச்சுன்னா போதும், ஒரு ஸ்டேஜ் கிடச்சாச்சுன்னா போதும், திரளான ஜனங்களை கண்டாச்சுன்னா போதும், உடனே ஐயோ இவங்களுக்கு யார் சத்தியத்தை அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிறைய வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணிடுவார். தங்களை அன்ன பரலோக ராஜ்யத்தை நிமித்தம் தன்னை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு. இவங்க எங்கே வருவாங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவாங்க. ஏன்னா பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தன்னை அண்டவர்கள் ஆக்கி கொண்டவர்கள் இல்லை, இவர்களாகவே தேவனுடைய ஊழியத்திற்கென்று தன்னை சமர்ப்பித்து கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவாங்க. இவங்க மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது, காரணம் போக தெரியாது. தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தவர்கள் தான், அவங்களுக்கு வழி தெரியும், இவங்க தான் அங்கே போய் ஊழியம் செய்வாங்க. தாயின் வயிற்றுனா அது கிடையாது, பிறக்கும் போதே. பிறக்கும் போதே ஆமாம், சபையில் இருந்து அல்ல, சபையிலிருந்து வர்றவங்க அல்ல. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதா? பேசுறதுலே தெரியும், அவங்க பேச்சே தெரியும், அவங்க நடமாடுற இடங்களை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இவங்க தாயின் வயிற்றில் பிறந்திருக்காங்க, ஊழியத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். இவங்க அழைய மாட்டாங்க. சபைகள் மூலம் பிறந்தவர்கள் அல்ல இவங்கெல்லாம். வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14:16. வசனம்,
கற்புள்ளவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களே, இவர்கள் மனுஷர்களிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்கப்பட்டவர்கள்.
போது போது இங்கு நாம் பார்க்கிறோம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு எல்லாரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவாங்க. ஆமாம், சபையினுடைய எந்த காரியத்திலையும் கரப்படாதவங்க. அப்புறம் எப்படி சபையிலேருந்து வந்திருக்க முடியும்? முடியாது. சபையிலிருந்து சபையினுடைய எந்த புளிச்சமானுடைய நடவடிக்கையும் இருக்காது. அப்போ தாயின் வயிற்றிலே தேவனால் ஊழியத்திற்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் அமைதியாக இருந்து ஊழியம் செஞ்சிட்ருப்பாங்க. பல்லவ ராஜ்யத்திற்கென்று தன்னை சமர்ப்பித்து கொண்டவர்கள் எப்படி ஊழியம் செய்வாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமே. என்று தாங்களாகவே வாலண்டியரியா, ஆமாம், அவங்க எப்படி ஊழியம் செய்வாங்க? கரெக்டு. ஆனால் இவங்களும் ஊழியம் செய்வாங்கல்ல, அண்ணகர்னா ஊழியக்காரங்க, இவங்களும் ஊழியம் செய்வாங்க. எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்வாங்க இவங்க? இப்போ பிரகாரத்தில் ஊழியம் செய்கிறவங்கள பார்த்தாச்சு, மனுஷனால் அழைக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே வால் போஸ்ட் அடிப்பான், அவ்வளோதான், மடிச்சு முடிஞ்சாச்சு. படித்து பட்டம் வாங்கி அந்த பட்டத்தை வச்சு என்ன பண்ணுவான்? உடனே ஒரு மீட்டிங்கு ஏற்பாடு பண்ணி பேசி திருநாள ஜனங்களுக்கு நடிச்சு அறிவிச்சிருவாங்க. அப்போ தாயின் வயிற்றிலேருந்து அன்னகராய் பிறந்தவங்க அமைதியாக இருந்து நேரம் வரும்போது சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேசி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். இப்போ பரலோக ராஜ்யத்தை நிமித்தம் தன்னை அன்னகரல் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு, இவர்கள் எப்படி ஊழியம் செய்வாங்க? இல்லை, யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குதுன்னு பார்ப்போம், எந்த அளவுக்கு தூக்க மயக்கத்திலிருந்து எப்பா எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது எனக்கே தள்ளுது, இப்போ கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவு கஷ்டமான காரியம், இதுவரைக்கும் கேட்காத ஒரு காரியம் கூட, நான் இதுவரைக்கும் நானும் பேசாத காரியம், பேசும்போது எனக்கே தடுமாறுது அப்படியே. ஆனாலும் தேவனுடைய பலம் இருக்கிறதுனால நான் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருக்கேன். எப்படி பல்லவ ராஜ்யத்து நிமித்தம் தன்னை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வாங்க, அல்லது அவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம்? மூணு பேர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, மூணு பேர்த்தோடைய நடவடிக்கையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். சரி, முதல்ல விட்டுறலாம் அவங்கள, ஃபஸ்ட்டு விட்டுறலாம். இந்த பக்கம் யாரை நிறுத்தலாம்? தாயின் வீட்டில் இருக்கிறவங்க. இல்லை, லாஸ்ட்டில் இல்லை, இப்போ மூணு பேர் ஊழியம் செய்கிறாங்க, மூணு பேர் லைனாக தானே ஊழியம் செஞ்சு போவான், ஒருத்தனுக்கு பின்னால் ஒருத்தன் போக மாட்டான். ஊழியத்தினர் மூணு பேர் இறங்குவான் இல்லையா, உனக்கானது நீ பார்த்துக்க, எனக்கானது நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அப்படி இருக்கும்போது முதல்ல யார் இறங்குவான்? மேலே வார்த்தையை வச்சிருக்கிறோம், டப்பான்னு இறங்கிடுவான், உடனே பாட்டு பாடி உடனே இறங்கிடுவார். அவர் இவங்க மனுஷரால் அழைக்கப்பட்டவங்க. அப்புறம் தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? சரி பண்ணிட்டு பார்ப்போம், எவ்வளோ தூரம் போவான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பல்லவ ராஜ்யத்திற்கென்று தன்னை சமர்ப்பித்து கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? இவங்களும் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இவங்க அந்த முன்னால் மனுஷனால் அழைக்கப்பட்டவங்க ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஊழியம் செய்யும்போது பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை பார்த்து பார்த்து நிறைய ஜனங்க ஒவ்வொரு கேள்வியில் கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பக்கம் இருக்கிறவனும் இந்த பக்கம் இருக்கிறவனும் ரெண்டு பேரும் பொறுமையாக இருந்து அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்படின்னா மூணு பேர் ஒரே சமயத்தில் ஊழியத்துக்கு இறங்குவாங்க. இறங்கும்போது தேவனால் பிறந்தவர்கள் அவங்களுடைய வரிசையில் ஊழியம் செய்துட்டு போவாங்க, தன்னைத்தான் சமர்ப்பித்து கொண்டவர்களும் தங்களுடைய பணியை செய்துட்டு போவாங்க. இந்த ரெண்டு பேரும் செய்கிற ஊழியத்தை யார் கெடுப்பானா? அந்த மனுஷனால் அழைக்கப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ரெண்டு பேர் செய்கிற ஊழியத்தை இந்த நடுவில் போகிறவங்க கெடுப்பான். ஆமாம், ஆனால் இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தையாசையாக இருந்து தன்னைத்தான் ஊழியத்திற்கு சமர்ப்பித்து கொண்டவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு. மூணு பேர் ஊழியம் செய்யும்போது ஒருத்தர் ஊழியம் செய்யறத ரெண்டு பேர் இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அல்லது ரெண்டு பேர் ஊழியம் செய்யறத ஒருத்தர் இருந்து கெடுத்துக்கிட்டு கிடப்பாங்க. சோத்திரம். மத்தேயு 3:11. மத்தேயு 3:11. இங்கே ஞானஸ்தானம் கொடுக்கறத வச்சு மூணு ஞானஸ்தானம் இருக்குது, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். என்ன பிரகாரத்தில் யார் ஞானஸ்தானம் எடுக்கிறா, பரிசுத்த ஸ்தலத்தில் யார் ஞானஸ்தானம் எடுக்கிறா, அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யார் ஞானஸ்தானம் எடுக்கிறா, மூன்று வகையான காரியங்கள் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வச்சு நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை கணக்கு போட்டுக்கலாம். எப்படி கணக்கு போடலாம், நான் முதல்ல 2-3 உதாரணம் சொல்லியாச்சு, இப்போ இந்த உதாரணத்துக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்கள்லாம் எங்கிருந்து தேவனை ஆராதிப்பார்கள், பிரகாரத்திலிருந்து ஆராதிப்பாங்க. அவன் ஜலத்தினால மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுப்பான், அங்கே மட்டும் நின்றுட்டு இருப்பான். ஆனால் இவன் ஜலத்திலாம் ஞானஸ்தானம் எடுத்தவன், பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் என்னைக்கு எடுக்கிறானோ அன்னைக்கு என்ன பண்ணுவான், அவன் பரிசுத்தலத்துக்குள்ளே வர்றான். இல்லை ஜலத்தினால மட்டும் எனக்கு ஞானஸ்தானம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவன் பிரகாரத்திலே நின்றுட்டு இருப்பான், பிரகாரத்தை விட்டு இந்த பக்கம் வரவே மாட்டான். என்னைக்கு பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் எடுக்கிறானோ அன்றைக்கு தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே வர முடியும். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க ஜலத்தினால் மட்டும், அப்படின்னா ஜலத்தினால் ஞானஸ்தானம்னா மனம் திரும்புவதற்கேற்ற உபதேசத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு அல்லது அதை மட்டும் பிரசங்கம் செய்து கொண்டு ஊழியம் செய்கிறவர்கள் மனம் திரும்பினா போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், மற்ற எது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போகிற ஜனங்கள் திரளான ஜனங்கள் இருக்காங்க. அப்படின்னா ஜலத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிற ஜனங்கள் திரளான ஜனங்களாக இருக்காங்க. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே ஜலத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ அழைக்கப்பட்டதுலேருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசைக்கு வரணும்னா பரிசுத்தாவியினால் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அப்போ என்ன பண்ணுறான் இவன், பரிசுத்தலத்துக்குள்ளே வந்தாச்சு. அடுத்தது அக்னியில் ஒரு ஞானஸ்தானம் இருக்குது, அது யார் எடுக்கிறது, மகாபரிசுத்தலத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க அந்த அக்னியில் இருக்கிற ஞானஸ்தானத்தை எடுக்கணும், அப்போ தான் வந்து மகாபரிசுத்தலத்துக்குள்ளே போக முடியும். அப்போ இன்றைக்கி ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு நம்ம பார்த்தோம், பிரகாரம், பரிசுத்தலம், மகாபரிசுத்தலம். அதுக்கு நான் 2-3 உதாரணங்களை நான் கொடுத்தேன். அப்போ நம்முடைய அளவுகோல், ஆவிக்குரிய நிலைமையில் நம்முடைய அளவுகோலை அளந்து பார்த்தோம்னா, இன்றைக்கு ஜலத்தில் ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோமா, அல்லது பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோமா, அல்லது அக்னியில் ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோமா, எந்த ஞானஸ்தானம் நம்ம எடுத்துருக்குறோம் நம்மளே நாம் அளந்து பார்க்கலாம். அல்லது முதல் வருஷத்தில் தானாக விளைஞ்சதை சாப்பிட்றோமா, மற்றவங்களுக்கு தெரியாததை வசனங்களை தேடி தேடி பார்த்து கண்டுபிடிச்சி ஆவிக்குரிய காரியங்களை வளரணும்னு, மற்றவங்களை கூட கொஞ்சம் வித்தியாசமாக வாழணும்னு நம்ம நினைக்கிறோமா. அப்புறம் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக நாம் இது தேவனால் பிறந்தவர்களா அல்லது மனுஷர்களால் வந்து அழைக்கப்பட்டவங்களா அல்லது நாமளே பல்லவ ராஜ்யத்துக்கென்று தன்னைத்தான் நாம் சமர்ப்பித்து கொண்டவர்களா, நாம் எந்த வரிசையில் இருக்கங்கிறத நாம் கண்டுபிடிச்சோம்னா நம்ம எங்கே இருந்து தேவனை ஆராதிக்கிறோங்கிறது தெரியும். அப்போ கைகோளுக்குப்பான அளவுகோல் அப்படின்னா அவரவருடைய நற்கிரியைகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வச்சு தான் அளந்து பார்க்க முடியும். அப்போ இந்த காரியத்தை செய்கிறதுக்கு அவங்கவுங்களுடைய மனசில் தான் அளந்து பார்த்து கண்டுபிடிக்கணும், என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எங்கே போயிருக்குது, நான் வளர்ந்துருக்கிறேன்னா வளரலையா, அல்லது அங்கே அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன்னா. அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். சிந்திச்சு நம்மளுக்கு புரியலேன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், நம்முடைய வேத வாசிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, நம்முடைய நற்கிரியைகள் செய்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா நாம் எந்த இடத்துலேருந்து தேவனை ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம், தேவன் நம்மளை எந்த இடத்துல அழைத்து நிறுத்தி இருக்கிறார். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற நாம் எந்த இடத்துல இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு இருக்கிறோம், அல்லது மற்றவர்களுக்கு நாம் எப்படி நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். அப்போ நம்மளுக்கு ஜலத்தினால் பரிசுத்தா ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும், பரிசுத்தாவில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும், அக்னியினால் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இன்னொரு வளர்ச்சி இருக்கும். இப்படி வளர்ச்சிகளை கண்டுபிடிச்சு போனோம்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல பின்தங்கி இருக்கிறோம், எந்த இடத்துல வளர்ந்துருக்குறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால் நாம் பிரகாரத்திலேருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போகலாம், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் போகலாம். இதுக்கு யாருடைய உதவியும் தேவையும் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் இருந்தால் போதும், தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். 1 Corinthians 6:3 தேவதூதர்களை எப்படி நியாயந்திருக்கிறது அப்படின்னா பிரமாணத்தின் மூலம் தான் எல்லாத்தையும் நியாயந்திருக்கணும். வெளிப்படுத்தல் 21:17 போதும். அப்போ தூதர்களுக்கும் ஒரே அளவுகோல் தான், மனுஷர்களுக்கும் ஒரே அளவுகோல் தான். நியாய தீர்ப்பு வந்து மனுஷனுக்கு ஒரே நியாய தீர்ப்பு தான், தூதர்களுக்கும் ஒரே நியாய தீர்ப்பு தான். அதனால நாம் முதலாவது மனிதனுடைய நியாய தீர்ப்பை பற்றி நல்லா தெரிஞ்சாதான், ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்தாதான் இதே நியாய தீர்ப்பை நாம் வந்து மைமேல வெளிப்படும் போது தூதர்களையும் நியாயந்தீர்க்க முடியும். அதனால் அளவுகோலுங்கிறது மனுஷனுக்கு ஒன்று தான், தூதனுக்கு ஒன்று தான், பிரமாணங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதனால் நாம் பிரமாணத்தை அறிந்து வாசித்து சிந்தித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே இருக்கிறது பரிசோதித்து நாம் அதிலிருந்து முன்னேறி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.